ஓம் சாந்தி. 20/8/2024. இனிமையான குழந்தைகளே, காரியங்கள் ஆகியவை செய்யும் பொழுதும் ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். நடந்தாலும் சென்றாலும் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள். இதுவே உங்களுடைய தைரியமாகும். கேள்வி: தந்தைக்கு மதிப்பு மற்றும் அவமதிப்பு எப்பொழுது மற்றும் எப்படி ஆகிறது? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்யும் பொழுது மதிப்பு கொடுக்கிறீர்கள். ஒருவேளை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லை என்று கூறுகிறீர்கள் என்றால் இது அவமதிப்பது போல ஆகும். உண்மையில் இது தந்தையை அவமதிப்பது அல்ல, இதுவோ தங்களை தாங்களே அவமதிப்பதாகும். எனவே சொற்பொழிவு நிகழ்த்துவதில் மட்டும் பிரசித்தமானவர் ஆகாதீர்கள், ஆனால் நினைவு யாத்திரையிலும் பிரசித்தமானவர் ஆகுங்கள். நினைவின் சார்ட் வையுங்கள். நினைவினால்தான் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். இங்கு புரிய வைக்கப்படும் 84 சக்கரத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறார். இது ஞானம். இதை குழந்தைகளாகிய நாம் பல பிறவிகளாக படித்துள்ளோம் மற்றும் தாரணை செய்தபடியே வந்துள்ளோம். இதுவோ முற்றிலும் சுலபமானது. இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. சத்தியுகம் முதற்கொண்டு கலியுக கடைசி வரையும் நீங்கள் எவ்வளவு மறுபிறவிகள் எடுத்துள்ளீர்கள் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். இந்த ஞானம் சுலபமான வழியில் புத்தியில் இருக்கவே இருக்கிறது. இதுவும் ஒரு படிப்பாகும். படைப்பின் முதல் இடை கடைசியை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இந்த ஞானத்தை விடவும் உயர்ந்த விஷயம் நினைவு யாத்திரையாகும் என்று தந்தை கூறுகிறார். இதற்கு யோகம் என்று கூறப்படுகிறது. யோகம் என்ற வார்த்தை பிரசித்தமானதாகும், ஆனால் இது நினைவு யாத்திரையாகும். எப்படி மனிதர்கள் யாத்திரை செல்கிறார்கள், நாங்கள் குறிப்பிட்ட இந்த தீர்த்த யாத்திரை செல்கிறோம் என்பார்கள். ஸ்ரீநாத் அல்லது அமர்நாத் செல்கிறார்கள் என்றால் அது நினைவு இருக்கும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை மிகவும் நீண்ட யாத்திரையை கற்பிக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அந்த யாத்திரைகளிலிருந்தோ பிறகு திரும்பி வந்து விடுகிறார்கள். இது எப்பேற்பட்ட யாத்திரை என்றால் பிறகு முக்தி தாமத்தில் சென்று இருக்க வேண்டும், நடிக்க வரவேண்டி உள்ளது. என்றாலும் கூட இந்த பழைய உலகத்தில் வரமாட்டோம். இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியம் உள்ளது. இதுவோ மோசமான ராவண ராஜ்யமாகும். எனவே நினைவு யாத்திரைதான் அடிப்படை விஷயமாகும். ஒரு சில குழந்தைகள் எப்படி நினைவு செய்ய வேண்டும் என்பது கூட புரியாமல் உள்ளார்கள். ஒருவர் நினைவு செய்கிறாரா இல்லை, நினைவு செய்வது இல்லையா என்பது கண்களுக்கு தென்படக்கூடிய பொருள் ஒன்றும் அல்ல. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். பார்ப்பதற்கான பொருள் ஒன்றும் கிடையாது, தெரியவும் முடியாது. அந்த நிலையில் எந்த அளவு நினைவு யாத்திரையில் நிலையாக இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அநேகருக்கு யுக்தி கூறுகிறார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று நன்மை செய்யக்கூடிய தந்தை புரிய வைத்துள்ளார். தங்களுடைய சேவையும் தாராளமாக நிரந்தரமாக செய்து கொண்டே இருங்கள். உதாரணமாக, காவல் காக்கும் பணியில் குழந்தைகள் இருக்கிறார்கள், உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு நினைவில் இருப்பது மிகவும் சுலபமாகும். தந்தையின் நினைவை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. பாபா உதாரணம் அளித்து கூறுகிறார், அந்த நினைவு யாத்திரையிலேயே வர வேண்டும், போக வேண்டும். எப்படி பாதிரிமார்கள் நடக்கிறார்கள், எவ்வளவு அமைதியாக நடக்கிறார்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் கூட மிகவும் அன்புடன் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது ஆகும். பக்தர்கள் கூட இதே முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களோ கலியுகம் முடியும் பொழுது செல்வோம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு இது போல கற்பிப்பவர்கள் யாரும் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கோ கற்பிக்கப்படுகிறது. எப்படி காவல் காக்கும் தொழிலை செய்கிறீர்கள் என்றால், தனிமையில் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு நல்லது. நினைவினால் பாவங்கள் நீங்கும். பல ஜென்மங்களுக்கான பாவங்களின் சுமை தலைமீது உள்ளது. யார் முதலில் சதோ பிரதானமாக ஆகிறார்களோ ராமராஜ்யத்தில் கூட முதலில் அவர்கள் செல்கிறார்கள். எனவே அவர்கள்தான் அனைவரையும் விட அதிகமாக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். கல்ப கல்பத்திற்கான விஷயம் ஆகும். எனவே இவர்களுக்கு நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இங்கோ எந்த ஒரு சண்டை சச்சரவின் விஷயமே கிடையாது. வந்தாலும் போனாலும் அல்லது அமர்ந்தாலும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய். காவல் காக்கும் காரியமும் செய்யுங்கள், கூடவே தந்தையையும் நினைவு செய்யுங்கள். காரியம் செய்தபடியே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். காவல் காக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு அனைவரையும் விட அதிகமான நன்மை உள்ளது. பகலானாலும் சரி, இரவா ஆனாலும் சரி, யார் காவல் காக்கும் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நினைவில் இருப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் மிகுந்த நன்மை உள்ளது. தந்தை இந்த மிக நல்ல சேவையை அளித்திருக்கிறார். காவல் காப்பது மற்றும் நினைவு யாத்திரை, இதில் தந்தையின் நினைவில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த மாதிரி நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான பல்வேறு யுக்திகள் கூறப்படுகின்றன. இங்கு நீங்கள் எவ்வளவு நினைவில் இருக்க முடியுமோ அந்த அளவு தொழில்கள் ஆகியவற்றில் இருக்க முடியாது. எனவே மதுவனத்திற்கு புத்துணர்வு பெற வருகிறீர்கள். தனிமையில் சென்று ஒரு மலை மீது அமர்ந்து நினைவு யாத்திரையில் இருக்கலாம். பிறகு ஒருவர் சென்றாலும் சரி, இரண்டு மூன்று பேர் சென்றாலும் சரி, இங்கு வாய்ப்பு மிகவும் நன்றாக உள்ளது. இதுவே முக்கியமானது. தந்தையின் நினைவு பாரதத்தின் பழமையான யோகம், மிகவும் பிரசித்தமானது. இந்த நினைவு யாத்திரையினால் பாவங்கள் நீங்குகின்றன என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம். எனவே இதில் மிகவும் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். காரியம் செய்யும் பொழுதும் தந்தையை நினைவு செய்து காண்பியுங்கள். இதில்தான் தைரியம் வேண்டி உள்ளது. கர்மம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இல்லற மார்க்கத்தினர் ஆவீர்கள். இல்லற காரியங்களில் இருந்தாலும் தொழில் போன்றவை செய்யும் பொழுதும் புத்தியில் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு அளவற்ற சம்பாத்தியம் உள்ளது. இப்பொழுது அநேக குழந்தைகளின் புத்தியில் வருவது இல்லை, சார்ட் வையுங்கள் என்று தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சிலர் சிறிது எழுதுகிறார்கள். தந்தை யுக்திகளை அதிகமாக கூறுகிறார். பாபாவிடம் போகலாம் என்று குழந்தைகள் விரும்புகிறார்கள். இங்கு அதிகமாக சம்பாத்தியம் செய்ய முடியும். தனிமை மிகவும் நன்றாக உள்ளது. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை நேரடியாக வந்து புரிய வைக்கிறார். விகாரத்திற்காக எவ்வளவு சண்டைகள் நடக்கின்றன, தடைகள் ஏற்படுகின்றன. பாபா எங்களை தூய்மையாக இருக்க விடுவதில்லை என்று கூறுகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையில் இருந்து தலைமீது இருக்கும் பல பிறவிகளின் பாவச்சுமையை இறக்குங்கள் என்று தந்தை கூறுகிறார். வீட்டில் அமர்ந்தபடியே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து நினைவு செய்ய முடியும். எங்கு இருந்தாலும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கும் கூட செய்தியை கொடுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இதற்குதான் யோக பலம் என்று கூறப்படுகிறது. பலம் என்றால் வலிமை, சக்தி. தந்தைக்கு சர்வ சக்திவான் என்று கூறுகிறார்கள் அல்லவா? எனவே அந்த சக்தி தந்தையிடமிருந்து எப்படி கிடைக்கும்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை அவரே கூறுகிறார். நீங்கள் கீழே இறங்கி தமோ பிரதானமாகி விட்டுள்ளீர்கள். எனவே அந்த சக்தி முற்றிலும் முடிந்து போய்விட்டுள்ளது. ஒரு பைசா அளவிற்கு கூட இல்லை. உங்களிடையேயும் கூட ஒரு சிலர் நல்ல முறையில் புரிய வைக்கிறார்கள், தந்தையை நினைவு செய்கிறார்கள். எனவே நமது சார்ட் எப்படி இருக்கிறது என்று நம்மையே நாம் கேட்க வேண்டும். நினைவு யாத்திரைதான் முக்கியமானது என்று தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுகிறார். நினைவினால்தான் உங்கள் பாவங்கள் நீங்கும். உங்களை எச்சரிப்பவர்கள் யாருமே இல்லை என்றாலும் கூட தந்தையை நினைவு செய்ய முடியும் அல்லவா? வெளிநாட்டில் தனியாக இருக்கிறீர்கள் என்றாலும் கூட நினைவில் இருக்க முடியும். உதாரணமாக யாராவது திருமணம் செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் மனைவி வேறு இடத்தில் இருக்கலாம். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பல ஜென்மங்களுக்கான பாவங்கள் சாம்பலாகிவிடும் என்ற ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவு செய்யுங்கள் என்று அவருக்கு கூட நீங்கள் எழுதலாம். விநாசம் முன்னால் நிற்கிறது. தந்தை அநேக யுக்திகளை மிகவும் நன்றாக புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். பிறகு யார் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அது அவருடைய விருப்பம். தந்தை மிக நல்ல ஆலோசனையை அளிக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு செய்தி அளிப்பது நம்முடைய வேலை. நண்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சேவையில் ஆர்வம் வேண்டும். உங்களிடம் படங்கள் உள்ளன, பேட்ஜ் கூட உள்ளது. இது மிகவும் நல்ல பொருளாகும். பேட்ஜ் யாரை வேண்டுமானாலும் லக்ஷ்மி நாராயணராக ஆக்கிவிட முடியும். திரிமூர்த்தி படத்தின் மீது நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். திரிமூர்த்திக்கு மேலே சிவன் இருக்கிறார். அவர்கள் திரிமூர்த்தியை அமைக்கிறார்கள். ஆனால் மேலே சிவனை காண்பிப்பது இல்லை. சிவனை அறியாத காரணத்தினால் பாரதத்தின் படகு மூழ்கிவிட்டுள்ளது. இப்பொழுது சிவ பாபாதான் பாரதத்தின் படகை கரையேற்றுகிறார். பதீத பாவனரே, வந்து தூய்மையற்றவர்களாகிய எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். பிறகும் சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். பைசாவிற்கு கூட மதிப்பு இல்லாத தவறல்லவா இது? நீங்கள் இதுபோல சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இதுபோல மியூசியம் திறங்கள், சேவை செய்யுங்கள், அப்பொழுது அநேகர் வருவார்கள் என்று தந்தை உத்தரவு அளித்துக் கொண்டே இருக்கிறார். சர்க்கஸ் கூட பெரிய பெரிய நகரங்களில் திறக்கிறார்கள் அல்லவா? எவ்வளவு அவர்களிடம் பொருட்கள் இருக்கின்றன. கிராமம் கிராமமாக பார்ப்பதற்காக மக்கள் வருகிறார்கள். எனவே நீங்களும் அதுபோல அழகான காண மியூசியம் அமையுங்கள் என்று பாபா கூறுகிறார். பிறகு அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். பிறகு மற்றவர்களுக்கும் போய் கூறுவார்கள். என்னவெல்லாம் சேவை நடக்கிறதோ முந்தைய கல்பத்தை போல நடக்கிறது என்பதையும் புரிய வைக்கிறார். ஆனால் சதோ பிரதானமாக ஆவதற்கான மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். இதில்தான் குழந்தைகள் தவறு செய்கிறார்கள். மாயை தடை கூட இந்த நினைவு யாத்திரையில்தான் ஏற்படுத்துகிறது. இவ்வளவு நமக்கு ஆர்வம் இருக்கிறதா, உழைப்பு செய்கிறோமா என்று நமது உள்ளத்தை கேட்க வேண்டும். ஞானம் சாதாரணமான விஷயமாகும். தந்தை இல்லாமல் 84 ஜென்மங்களின் சக்கரத்தை யாருமே புரிய வைக்க முடியாது. மற்றபடி நினைவு யாத்திரை முக்கியமானது. கடைசி நேரத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. வழிமுறைகளை தந்தை முழுமையாக அளித்துக் கொண்டே இருக்கிறார். நினைவு செய்வது முக்கியமான விஷயமாகும். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பேட்ச் மீது மட்டும் புரிய வையுங்கள். வேறு யாரிடமும் இதுபோல பொருளுடன் கூடிய மெடல் இருக்காது. ராணுவத்தினர் நல்ல காரியம் செய்கிறார்கள், எனவே அவர்களுக்கு பதக்கம் கிடைக்கிறது. ராய் சாஹப் என்ற பதக்கம் அனைவரும் பார்ப்பார்கள். இவருக்கு வைசிராயிடம் பட்டம் கிடைத்துள்ளது. முன்பு வைசிராய்கள் இருந்தார்கள். இப்பொழுதோ அவர்களிடம் எந்த அதிகாரமும் இல்லை. இப்பொழுதோ எவ்வளவு சண்டைகள் நடந்துள்ளன. மனிதர்கள் அதிகமானவர்கள் ஆகிவிட்டுள்ளார்கள். எனவே அவர்களுக்கு நகரத்தில் நிலம் வேண்டும். இப்பொழுது பாபா சொர்க்கத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். அனைவரும் அழிந்து பிறகு கொஞ்சம் பேர்தான் மீதம் இருப்பார்கள். ஏராளமான நிலங்கள் இருக்கும். அங்கோ எல்லாமே புதியதாக இருக்கும். அந்த புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பிறகு நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் மிகவும் உயர்ந்த பதவியை அடைவதற்கான முயற்சி செய்கிறார்கள். ஒருவர் முழுமையாக முயற்சி செய்வது இல்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவார் என்று புரிந்து கொள்ளலாம். சுயம் தாங்களும் தோல்வி அடைந்து விடுவோம் என்று புரிந்திருப்பார்கள். பிறகு படிப்பு ஆகியவற்றை விட்டுவிட்டு உத்தியோகத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள். தற்காலத்திலோ உத்தியோகங்களில் கூட மிகவும் கடுமையான சட்டத்திட்டங்களை எடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் மிகவும் துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது பாபா உங்களுக்கு எப்பேற்பட்ட வழியை கூறுகிறார் என்றால், 21 பிறவிகளுக்கு ஒரு பொழுதும் துக்கத்தின் பெயர் இருக்காது. நினைவு யாத்திரையில் மட்டுமே இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். கூடுமானவரையும் இரவு மிகவும் நல்லது. படுத்தபடியே கூட நினைவு செய்யுங்கள். ஒரு சிலருக்கு பிறகு தூக்கம் வந்துவிடும். முதியவராக இருப்பார். அதிக நேரம் உட்கார முடியாமல் இருப்பார். பிறகு உறங்கி விடுவார். படுத்தபடியே தந்தையை நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சியாகிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் அளவற்ற சம்பாத்தியம் உள்ளது, நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் மரணம் பற்றிய எந்த நம்பிக்கையும் இல்லை. எனவே முக்கியமானது நினைவு யாத்திரை என்று தந்தை புரிய வைக்கிறார். வெளியில் நகரங்களிலோ கடினம். இங்கு வருகிறீர்கள் என்றால் மிகவும் நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. எந்த ஒரு கவலையின் விஷயமும் கிடையாது. எனவே இங்கு சார்ட்டை அதிகரித்துக் கொண்டே இருங்கள். இதனால் உங்களுடைய நடத்தை கூட திருந்திக் கொண்டே இருக்கும். ஆனால் மாயை மிகவும் கடுமையானது. வெளியில் இருப்பவர்கள் வைத்திருக்கும் அளவிற்கு வீட்டில் இருப்பவர்கள் மதிப்பு வைப்பது இல்லை. பிறகும் இந்த சமயம் கோபர்களின் முடிவு நன்றாக உள்ளது. ஒரு சில பெண் குழந்தைகள் திருமணத்திற்காக மிகவும் தொல்லைப்படுத்துகிறார்கள், என்ன செய்வது என்று எழுதுகிறார்கள். யார் வலிமையான அறிவுள்ள பெண் குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்கள் ஒருபொழுதும் இதுபோல எழுத மாட்டார்கள். எழுதுகிறார்கள் என்றால் ஆட்டுக்குட்டி என்று பாபா புரிந்து கொண்டு விடுகிறார். இது வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வது. தங்களது கையில் உள்ளது. இந்த உலகத்தில் அநேக விதமான துக்கம் உள்ளது. இப்பொழுது பாபா சுலபமாக கூறுகிறார், குழந்தைகளாகிய நீங்களோ மகான் பாக்யசாலி ஆவீர்கள். ஏனென்றால் தலைவனுக்கு சொந்தமானவர்களாக ஆகியுள்ளீர்கள். தந்தை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். பிறகு நீங்கள் தந்தையை நிந்தனை செய்கிறீர்கள். அதுவும் முறையற்ற நிந்தனை. எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். இதைவிட அதிகமாக இன்னும் என்ன சகித்துக் கொள்வார்? அதிகமாக துன்பப்படுத்தினீர்கள் என்றால் கொன்று விடுவோம் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? எனவே இதை வந்து தந்தை புரிய வைக்கிறார். சாஸ்திரங்களில் கதைகளை எழுதிவிட்டுள்ளார்கள். பாபா மிகவும் சுலபமான யுக்தியை கூறுகிறார். காரியம் செய்யும் பொழுதும் நினைவு செய்யுங்கள். இதில் அளவற்ற நன்மைகள் உள்ளன. அதிகாலை எழுந்து நினைவில் அமருங்கள், மிகவும் ஆனந்தம் ஏற்படும். ஆனால் அந்த அளவிற்கு ஆர்வம் இல்லை. மாணவர்களின் செயல்பாடு மூலமாக இவர் தோல்வி அடைந்து விடுவார் என்று ஆசிரியர் புரிந்து கொண்டு விடுகிறார். இவர் தோல்வி அடைந்து விடுவார், அதுவும் ஒவ்வொரு கல்பத்திலும் என்று புரிந்துள்ளார். சொற்பொழிவு நிகழ்த்துவதில் மிகவும் திறமைசாலிகளாக இருக்கிறார்கள் தான். கண்காட்சியில் கூட புரிய வைத்து விடுகிறார்கள். ஆனால் நினைவு இல்லை, இதில் தோற்று விடுகிறார்கள். இதுவும் அவமதிப்பது போல் ஆகிவிடுகிறது. தங்களுக்கே அவமதிப்பு செய்து கொள்கிறார்கள். சிவபாபாவிற்கு அவமதிப்பு ஆவது இல்லை. எங்களுக்கு நினைவு செய்வதற்கு நேரமே இல்லை என்று யாரும் கூற முடியாது. பாபா ஒப்புக்கொள்ளவே மாட்டார். குளிக்கும் பொழுது கூட நினைவு செய்ய முடியும். உணவு உட்கொள்ளும் பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். இதில் மிகவும் சம்பாத்தியம் உள்ளது. ஒரு சில குழந்தைகள் சொற்பொழிவு ஆற்றுவதில் மட்டும் பிரசித்தமாக உள்ளார்கள். நினைவு இல்லை, அந்த அகங்காரம் கூட அவர்களை வீழ்த்தி விடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது சர்வசக்தி திவான் தந்தையிடமிருந்து சக்தி பெற வேண்டும் என்றால் நினைவின் சார்ட்டை அதிகரிக்க வேண்டும். நினைவிற்கான பல்வேறு யுக்திகளை கையாள வேண்டும். தனிமையில் அமர்ந்து குறிப்பாக சம்பாத்தியம் செய்ய வேண்டும். இரண்டாவது சதோ பிரதானமாக ஆவதற்கான அக்கறை கொள்ள வேண்டும். தவறு செய்யக்கூடாது. அகங்காரத்தில் வரக்கூடாது. சேவையிலும் ஆர்வம் கொள்ள வேண்டும். கூடவே நினைவு யாத்திரையிலும் இருக்க வேண்டும். வரதானம் அனைத்தையும் தந்தை கோப்படைத்து தாமரை மலருக்கு சமமாக விலகியும் பிரியமாகவும் இருக்கக்கூடிய ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக. விளக்கம். தந்தையினுடையவர் ஆகிவிடுவது என்றால் அனைத்து சுமைகளையும் தந்தைக்கு கொடுத்து விடுவது. டபுள் லைட் என்பதன் பொருளே அனைத்தையும் தந்தைக்கு ஒப்படைத்து விடுதல். இந்த உடல் கூட எனது கிடையாது. உடலே இல்லை என்றால் இது மற்றது என்ன? உடலும் உனது மனமும் உனது செல்வமும் உனது என்பதே உங்கள் அனைவரின் வாக்குறுதியாகும். எல்லாமே உனது என்று கூறிவிட்டிருக்கும் பொழுது இனி எந்த விஷயத்தில் சுமை. எனவே தாமரை மலரின் உதாரணத்தை நினைவில் கொண்டு எப்பொழுதும் விலகியும் பிரியமானவருமாக இருங்கள். அப்பொழுது டபுள் லைட் ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன்: ஆன்மீகத்தின் மூலம் ஆணவத்தை நீக்கி சுயம் தங்களை உடலின் நினைவிலிருந்து உருக்கிவிடக்கூடியவர்கள்தான் உண்மையான பாண்டவர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.